டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சருவத்தையும் படைத்தாண்ட சருவ வல்லவ, சருவத்தையும் படைத்தாண்ட சருவ வல்லவ. இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா. இங்கு பங்கமுத்த பசு தொட்டிலில் படுத்துருக்கீரா, இங்கு பங்கமுத்த பசு தொட்டிலில் படுத்துருக்கீரா. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக. இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ. இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை. நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது.
பிரியமானவர்களே, இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 8 அதிகாரத்திலே முதல் வசனத்தை சிந்திக்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8 அதிகாரத்திலே உடைக்கப்படுகின்ற 7வது முத்திரை, எக்காலம் ஊதுகின்ற 7 தூதர்களை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே 4 எக்காலங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். 6வது முத்திரை உடைக்கப்பட்டு 7வது முத்திரை உடைக்கப்படுவதற்கு இடையில் 7வது அதிகாரம் புறஜாதிகளிலும் இஸ்ரவேல் தேசத்தாரிலும் முத்திரை இடப்பட்டவர்களை குறித்து கூறியது. இப்பொழுது திரும்பவுமாக முத்திரை உடைக்கப்பட போகிறது. ஏழாவது முத்திரை மாத்திரமே உடைக்கப்பட வேண்டும். நாம் வழிதவறி போய்விடாதபடி வெளிப்படுத்தின விசேஷத்தின் எஞ்சிய அதிகாரங்களிலும் இந்த முறையையே அவர் பின்பற்றுகிறார். எவ்வேழு கோர்வைகளாக நான்கு தொடர்கள் காணப்படுகிறது. இவைகள் அனைத்தும் மகா உபத்திரவ காலத்தை குறித்தே கூறுகிறது. யோவான் நான்கு தொடர்களிலும் முதல் ஆறு கோர்வைகளை கூறுகிறார். அந்த குறிப்பிட்ட தொடரை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு ஏற்ற விதமாக இடையில் ஒரு அதிகாரத்திலே அதற்கு ஒத்த கருத்துக்களை கூறுகிறார். இறுதியில் ஏழாவது கோர்வை அடுத்த தொடரின் ஏழாவது கோர்வைகளையும் அறிமுகப்படுத்துகிறது. இதனால் இந்த தொடர்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக ஒரே காலத்தை குறிப்பதாக இணைத்து கட்டப்பட்டிருக்கிறது. எனவே இதை புரிந்து கொள்ளாமல் நாம் அமிழ்ந்து போவதற்கான வழியில்லை. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் முதல் அனைத்தும் வருங்காலத்திலே இடம்பெறப்போகிறதையே குறிக்கிறது. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம். பூமியின் மீது வர இருக்கின்ற நியாய தீர்ப்பின் தண்டனையின் கொடுமைகளை கூறுகிறது. இவைகளை நாம் வாசிக்கும் பொழுது மனமடைந்து போகிறோம். ஆனால் நாம் இப்பொழுது எந்த இடத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த அச்சத்திற்கு இடமிராது. சபையானது இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னரே இவைகள் யாவும் நிறைவேறும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த மகா உபத்திரவ காலத்தினின்று விடுவிக்கப்பட்டு சபையோடு கூட நீங்களும் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். இதுவே சபையின் நம்பிக்கையாய் இருக்கிறது. இந்த ஏழு எக்காலங்களும் மகா உபத்திரவத்தின் கொடுமைகளை கூறுகிறது. தேவனை விட்டு விலகி பாவத்தில் வாழ்கின்ற மனிதனின் மேல் அவனின் பாவங்களின் நிமித்தமாக இயற்கையாக அவன் மீது வர இருக்கின்ற நியாய தீர்ப்பினை இந்த ஏழு முத்திரைகளும் அறிவிக்கிறது. ஆறாவது முத்திரை இயற்கையின் நியாய தீர்ப்பை அறிவித்தது. ஏழு எக்காலங்களும் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தேவன் நேரடியாக இயற்கையை கடந்து தெய்வீகமாக தீர்ப்பு செய்வதை கூறுகிறது. ஏழு முத்திரைகள், ஏழு எக்காலங்கள், ஏழு தூதர்கள், ஏழு கோப கலசங்கள் அனைத்தும் மகா உபத்திரவத்தின் காலத்தையே சற்று வித்தியாசமான தூதர்களால் கூறப்படுகிறது. முதலாவதாக மனிதனின் தீமையான செயல்களினால் அவன் மீது வருகின்ற நியாய தீர்ப்பினை ஏழு முத்திரைகள் கூறுகிறது. தேவனின் நியாய தீர்ப்பு பாவ மனிதனின் மேல் வருகின்றது. முதலாவது முத்திரையில் வெள்ளை குதிரையில் ஏறியிருக்கிறவனை பார்த்தோம். இது மாயையான சமாதானத்தை கூறுகிறது. கவனிங்கள், ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம், சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பகுதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பிப்போவதில்லை. இரண்டாவது முத்திரை உடைக்கப்பட்ட போது வெளிப்பட்ட சிவப்பு குதிரை யுத்தத்தை குறிக்கிறது. மனிதனின் இருதயத்தில் யுத்த குணங்கள் காணப்படுவதனால் யுத்தம் ஏற்படுகிறது. எல்லா விதமான போர் ஆயுதங்களாகிய அணுகுண்டுகள், துப்பாக்கிகள் மற்றும் போர் ஆயுதங்கள் அனைத்தையும் மனிதனிடத்தினின்று அகற்றிவிட்டால் யுத்தம் ஏற்படாது என்று சிலர் கருதுகிறார்கள். யுத்த எண்ணம் மனிதனின் இருதயத்திலே இருக்கும் வரை யுத்தம் நிறுத்தப்பட முடியாது. யுத்தத்தை நிறுத்த வேண்டுமென்றால் முதலாவது மனிதனின் இருதயத்தை மாற்ற வேண்டும். மனிதனின் இருதயத்தில் பிறனை கொன்று போட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் வரை மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாவது அதிகாரத்திலே நியாய தீர்ப்பு தேவனின் நேரடியான செயல் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். மூன்றாவதாக ஏழு தூதர்களை குறித்து நாம் பார்க்கும்பொழுது தேவனை எதிர்த்து சாத்தான் யுத்தம் செய்ததின் விளைவாக ஏற்பட்ட நியாய தீர்ப்பு என்பதை பார்க்கப் போகிறோம். அப்பொழுது சாத்தான் திறந்த வெளிக்கு கொண்டுவரப்படுவான். நான்காவதாக மனிதன் மற்றும் சாத்தான் தேவனுக்கு விரோதமாக எழும்பியதால் தேவனின் நேரடியான தண்டனையாகிய மகா உபத்திரவத்தின் இறுதி தண்டனையை ஏழு கோப கலசங்களில் பார்க்க இருக்கிறோம். தேவாதி தேவன் மனிதன் மற்றும் சாத்தான் ஆகிய இருவரையும் அப்பொழுது நியாயம் தீர்ப்பார். அருமையானவர்களே, இந்த பகுதியிலே அடையாளங்கள் காணப்படுகிறது. அந்த அடையாளங்கள் நிஜத்தின் அடையாளங்களாகவே இருக்கிறது. மோசே நாட்களிலே எகிப்தில் உண்டான கொள்ளை நோக்கும் எக்காலம் ஊதப்படும் பொழுது உண்டாகும் கொள்ளை நோக்கும் ஒற்றுமை காணப்படுகிறது. மோசேயின் காலத்திலே ஏற்பட்ட கொள்ளை நோய் உண்மை என்றால் மகா உபத்திரவத்தின் காலத்தில் ஏற்பட போகின்ற கொள்ளை நோயும் உண்மைதான். கூறப்படுகின்ற அடையாளங்கள் அனைத்தும் வரப்போகின்ற நிஜமான அடையாளங்களேயாகும். மகா உபத்திரவ காலங்களின் சம்பவங்கள் எவ்வளவு கொடுமையானவைகள் என்பதை வெறும் வார்த்தைகள் நம் மனதிலே தோற்றுவிக்க முடியாது. அதற்கு விளக்கம் தேவை. எனவே தேவன் அடையாளங்களை உபயோகிக்கிறார். இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாகும். நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நியாயாதிபதியாக இங்கே பார்க்கிறோம். இந்த புத்தகத்திலே அடையாளங்கள் தெளிவில்லாத அடையாளங்களாக கூறப்படவில்லை. இந்த புத்தகத்திலே அடையாளங்கள் உபயோகப்படுத்தப்படும் பொழுது அவற்றின் அர்த்தத்திற்கான திறவுகோலும் கொடுக்கப்பட்டுள்ளது. வேதாகமே அதற்கான விளக்கத்தை கூறிவிடுவதால் நாம் எதையும் கற்பனை செய்து பார்க்க வேண்டியதில்லை. கவுனியங்கள், வெளிப்படுத்தின விசேஷமே வேதாகமத்தின் கடைசி புத்தகமாக இருக்கிறபடியினால் வெளிப்படுத்தின விசேஷத்தின் கருத்தை புரிந்து கொள்ள மற்ற 65 புத்தகங்களை பற்றிய அடிப்படை அறிவு நமக்கு மிகவும் அவசியமானது. எனவே வேதாகமத்தின் மற்ற புத்தகங்களை பற்றி நன்றாக நாம் அறிந்து கொண்ட பின்னரே வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். பேதுரு இதை இவ்விதமாக கூறுகிறார். கவுனியங்கள், 2 பேதுரு 1:20, வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நாம விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. அதற்கு முன்னதாக 65 புத்தகங்கள் இருக்கிறது. அதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அடையாளங்கள் வரப்போகின்ற பயங்கரங்களை தெரிவிக்கிறது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது 7 எக்காலங்கள் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. நிலை தவறி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார். தேவன் இந்த உலகத்தை நீதியாக நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பது ஆறுதலை தருகிறது. தேவன் இந்த உலகத்தை சரிப்படுத்தப் போகிறார். சாந்தமான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதை நீங்கள் விரும்பாதிருக்கலாம். ஆனால் ஆட்டுக்குட்டியானவரின் கோபம் இந்த பூமியில் உள்ளவர்களை கதிகலங்க பண்ணும். சாந்தமான இயேசுவை குறித்து கூறும்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்காக மரித்தார், உங்களை நேசிக்கிறார், உங்களை ரட்சிக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த பயங்கரமான நியாய தீர்ப்பு நிச்சயமாக உங்கள் மேல் வருகிறதாயிருக்கிறது. அடுத்ததாக 7வது முத்திரை உடைக்கப்படுதலை நாம் பார்க்கப் போகிறோம். இது 7 எக்காலங்களை நமக்கு அறிமுகப்படுத்தப் போகிறது. 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது இடம்பெறுவது என்ன என்பதை முதல் வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 8:1. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். இந்த பகுதியை நாம் மிகுந்த அமைதலுடனும் மிகுந்த கவனத்துடனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை இது தெரியப்படுத்துகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னமும் தனது கட்டுப்பாட்டிற்குள் தான் இந்த உலகம் அனைத்தையும் வைத்திருக்கிறார். 7வது முத்திரையை உடைத்து 7 எக்காலங்களை அறிமுகப்படுத்துகிறார். இப்பொழுது பரலோகத்திலிருந்து அனைத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். இதனை நாம் இந்த புத்தகம் முழுவதிலும் நம் எண்ணத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மகிமை உள்ளவராக, இந்த பூமியை நியாயம் தீர்ப்பவராக வெளிப்படுத்தின விசேஷம் அறிவிக்கிறது என்பதனை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. சாந்தமான இயேசுவாக நன்மையானவைகளை செய்து கொண்டு அலைந்தவராகிய இயேசுவையே இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஒரு நாளிலே ஆட்டுக்குட்டியானவரின் கோபம் என்ன என்பதை பார்க்கப் போகிறோம். இந்த ஆட்டுக்குட்டியானவரை குறித்தே யோவான் ஸ்நானகனும், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறியிருக்கின்றான். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பாவம் செய்ததினாலே அசுத்தத்திலே வாழ்ந்தார்கள் என்பதனாலே அவர்கள் நித்தியத்தை இழந்து போகாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்ததினாலேயே இழந்து போவார்கள். மீண்டும் கூறுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் காணப்படுகிறது என்பதனாலே நாம் நித்திய அழிவுக்குள்ளே கடந்து செல்லப் போவதில்லை. இந்த பாவத்திற்கான பரிகாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் உலகத்திலே கொடுத்திருக்கும் பொழுதும், அவரை குறித்து கேள்விப்படும் பொழுதும், அவரை குறித்து அறிந்து கொள்ளும் பொழுதும், அவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் போவதனாலேயே நித்திய அழிவு கடந்து வருகிறதாய் இருக்கிறது. இப்பொழுது இங்கே அமைதியான ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகம், நரகம், பூமி ஆகிய அனைத்தின் மீதும் ஒரு அமைதியை கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய அனுமதியின்றி ஒரு அணுவும் அசைய முடியாது. இரண்டு குறிப்பிட்ட குழுவினரை முத்தரிக்கும் பொழுதே இப்பிரபஞ்சத்தின் இயற்கையின் சக்திகளுக்கும் கட்டளை கொடுத்துவிட்டார். இப்பொழுது ஒரு குறுகிய காலத்திற்கு நியாய தீர்ப்பின் செயலில் ஓர் அமைதி காணப்படுகிறது. ஒரு பரலோக நிசப்தம் காணப்படுகிறது. கோடட் என்பவர் இதை ஒரு செயலுக்கு முன் காணப்படும் அமைதி என்று சொல்கிறார். புயலுக்கு முன் காணப்படும் அமைதி. ஆறாவது முத்திரை உடைக்கப்பட்டு இயற்கையின் கொந்தளிப்பிற்கு பின்பு பலமான மனிதர்கள் சில நிமிடத்திற்கு பலவீனப்படுகிறார்கள். அவர்கள் மனம் திரும்புவதற்கு கிறிஸ்து அவர்களுக்கு நேரம் கொடுக்கிறார். கர்த்தர் கோபப்படுவதற்கு தாமதமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நியாய தீர்ப்பு என்பது அவருக்கு வேறுபட்ட ஒரு பணியாகும். இதைத்தான் ஏசாயா இவ்விதமாக எழுதியிருக்கிறார். ஏசாயா 28:21 பாருங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 28:21, கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். தேவனுக்கு இந்த நியாய தீர்ப்பின் செயல் வேறுபட்ட செயலாகும். அவர் நியாயம் தீர்க்கிறார். அவர் அன்பின் தேவன். தனது சிருஷ்டிகளை நியாயம் தீர்க்கிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இரக்கத்தினின்று நியாய தீர்ப்புக்கு திரும்புவதை இந்த அமைதி தெரிவிக்கின்றது. கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே வரவில்லை என்றாலும் அவர் தொடர்ந்து உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இன்றைக்கும் அவரிடத்திலே வரலாம். ஏனென்றால் அவர் கிருபை உள்ள இரட்சகர். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அவருடைய நியாய தீர்ப்பு உண்மையானது. 2 பேதுரு 3:8-9 உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த நாட்களிலே நாம் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். இதை எப்பொழுதும் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி நாம் எண்ணாதபடி நாம் மனம் திரும்புவதற்கு நமக்கு காலத்தை கொடுத்திருக்கிறார் என்பதையே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டும் இயேசு என்னுடைய பாவத்திற்காக இந்த உலகத்திலே வந்து மரித்தார் என்பதை நான் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பேன் என்று சொன்னால் நானும் நித்தியத்தை இழந்து போவேன். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவேளை பல முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றுதான் அவர் உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்தார் என்பதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் விசுவாசிக்க உங்களை அன்போடு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ஏனென்றால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல அவர் அன்புள்ளவராயும் இருக்கிறார். நம்மேலே வைத்த அன்பினாலே நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். அது மட்டுமல்ல, அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் யார் யாருடைய வாழ்க்கையிலே இயேசு என்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று அவருக்கு நமது வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கான மன்னிப்பை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, பாவத்தை செய்யாமல் அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கான பலத்தையும் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு தருகிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த அனுபவத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிநடத்தலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனங்களை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதை படிக்கும் பொழுது, அதன் மூலமாய் உங்களோடு பேசி ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவரே உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இதுவரை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடங்களிலே இருந்து உங்கள் உள்ளத்திலே, இயேசுவே, என்னுடைய பாவங்களை குறித்து நான் வருந்துகிறேன், என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும், என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். அவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே இரட்சகராக வந்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் தங்கள் பாவங்களை குறித்து உண்மையாகவே மனவேதனையோடு மனம் திரும்புகிற, உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் நீர் மன்னிப்பதற்காக, அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் யார் யார் தங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான நிலையை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று கேட்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய பாவத்தையும் நீர் மன்னிக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளும் கிருபையை அவர்களுக்கு தாரும். இந்த கிருபையின் நாட்கள் கடந்து செல்லும் முன்பதாக, இந்த அமைதியான காலம் முடிவடையும் முன்பதாக, உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள்ளே கடந்து வர உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஏற்கனவே விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் குடும்பங்களிலே உம்மை அறிந்து கொள்ளாதவர்கள், உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கும் உம்முடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமீபமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எந்த இடத்திலிருந்து எந்த நிலைமையிலே அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்களுக்கு இன்று நீர் பதில் கொடுத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பரலோக ஆவியை பெற்றிடுவாய், தரிசித்து தினமும் நடந்திடவே, பரிசுத்த ஆவியை பெற்றிடுவாய், தரிசித்து தினமும் நடந்திடவே, பரிசுத்த ஆவியை பெற்றிடுவாய். ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, தம்மாவியை ஊற்றும் தேவா, பாத்திரம் நிரம்பி வழிந்திடவே, பாக்கியம் நல்கும் ஆவி ஊற்றும் தேவா.
நறுங்குண்ட ஆவியை ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4.